வணக்கம் சிகாமணி அவர்களே.
வணக்கம்.
இப்ப தமிழ்நாடை பொறுத்த அளவுல தினம் தினம் ஒரு கருத்து கணிப்பு வந்துகிட்டே இருக்கு. கருத்து கணிப்பு வந்துட்டு இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ஒரு கருத்து கணிப்பு திமுக வெற்றி பெறும், இன்னொரு கருத்து கணிப்பு அதிமுக வெற்றி பெறும், இப்படி இப்படி மாத்தி மாத்தி வந்து இது மக்களை குழப்பறதா, அல்லது இதனால மக்கள் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி அதனால வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாமா, எப்படி பாக்குறீங்க நீங்க?
கருத்து கணிப்புகள் வந்து மாறி மாறி வருது. எந்த கருத்து கணிப்பு வந்து ஒரு விஞ்ஞான பூர்வமா அறிவியல் பூர்வமா மிக துல்லியமா செய்த அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு சிரமமான காரியமா இருக்கு. ஏன்னா அவங்க அந்த சாம்பிள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எந்தெந்த வாக்காளர்களை சந்திக்கிறாங்க, எப்படி சந்திக்கிறாங்க அப்படின்ற விவரங்கள் நமக்கு தெரிஞ்சுன்னா நிச்சயமா வந்து இது சரியா இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். இது எப்படி இருந்தாலும் கருத்து கணிப்பு வந்து ஒரு வளர்ந்து வரும் விஞ்ஞானமா தான் இன்னும் இந்தியாவில இருக்கு. அது மிக துல்லியம் அப்படின்ற நிலையை வந்து எட்டல. சமீபத்துல பீகார் தேர்தல கூட சில கருத்து கணிப்புகள் தவறா போச்சு. அதனால இப்ப வந்திருக்க கருத்து கணிப்புகள் வந்து மாறி மாறி ஒண்ணுக்கொண்ணு மாறி மாறி வர்றது வந்து நிச்சய குழப்பத்தை உண்டாகும், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா வாக்காளர்களை பொறுத்தளவுல முடிவு செய்யாத வாக்காளர்கள் சில பேரை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
சரி, அடுத்து வந்து திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் கருத்து வெளியிடும் போது இயற்கையாக எனக்கு ஏதாவது நடந்தால்தான் ஸ்டாலின் பதவிக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்படி வந்து ஒரு தேர்தல் பிரச்சார நேரத்துல ஸ்டாலின் இனி முதலமைச்சர் ஆகிறதுக்கு இப்போதைக்கு நான் இருக்கிற வரைக்கும் முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து திமுகவுக்கு சாதகமாக போகுமா அல்லது பாதிப்பு ஏற்படுத்துமா?
திமுக வந்து ஒரு இந்த விஷயத்துல தலைமை யாரு, முதல்வர் யாரு அப்படின்றதுல ஒரு இரண்டு வித நிலையை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறது வந்து நிச்சயமா வந்து ஒரு சரியான போக்கு இல்லை. இப்படி இருந்தாலும் முக ஸ்டாலின் தான் எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி ஏற்கனவே நமக்கு நாமே போனாரு. அவர் தான் வந்து எல்லாரோடய ரீச் பண்ண முடியுது, எல்லா பக்கமும் போய் பிரச்சாரம் பண்றாரு. அப்படின்னும் போது ஸ்டாலினை வந்து முதல்ல வேட்பாளர் அறிவிச்சிருந்தா நிச்சயம் கொஞ்சம் அட்வான்டேஜ் கூடி இருக்கும், அவங்களுக்கு அவங்க சாதகம் கொஞ்சம் அதிகமாயிருக்கும். ஆனா இந்த வயதுல வந்து இவனால வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்ற கேள்விகளை எழுப்பும் போது அதுக்கு என்ன பதில் திமுக இருந்தவர்னா பெருசா ஒன்றும் பதில் இல்லை. ஒரு 93 வயது தாண்டியவர் தான் வந்து நமக்கு முதல்வராக வரணும் அப்படின்ற ஒரு நிலைமையை வந்து இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலைமை இருக்கலாம். இன்னைக்கு அத எனக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டா ஸ்டாலின் வரும் அப்படின்ற இப்ப சொல்றது வந்து இரக்கத்தை உண்டாக்குறது கூட பயன்படலாம். ஆனா பொதுவா வந்து இந்த ஸ்டாலினோ இல்லாட்டி கருணாநிதியோ யாரு முதல்வர் அப்படின்ற அடிப்படையில வந்து பெருசா வாக்குகள்ல பெரிய வித்தியாசம் இருக்காது. ஸ்டாலின் சொல்லியிருந்தா கொஞ்சம் வந்து கூடுதலாயிருக்கணும், பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருப்பாங்களான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு.
நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தா சுத்தி சுத்தி எதிரிகளாக தென்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருதா?
அந்த முன்னால இருந்து அந்த கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லைன்ற நிலைமைய அவங்களுடைய பொதுக்குழுலயே லேசா மாத்திக்கிட்டாங்க. எப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்த கூட்டணி அமைப்பும் சொன்னாங்க, சிறு சிறு கட்சிகள் சில சில அமைப்புகளை வந்து சேர்த்திருக்காங்க. ஆனா என்னன்னா சிறு கட்சிகள் வந்து தனியா அவங்க சின்னத்துல போட்டிட்டு அவங்களால நம்ம வெற்றி பெற்றோம் அதாவது அவங்க கிளைம் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி எல்லாருமே இரட்டைகளை சின்னத்துலதான் போட்டிடுறோம்ன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்திருக்காங்க. அது கூட வந்து ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு, அதாவது ஒருவேளை வந்து அவங்க வந்து வேற யாருக்கு ஆதரவா போயிடக்கூடாது, எல்லாம் இரட்டைகளிலே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை எடுத்தது ஒரு அச்சத்தின் வெளிப்பாடுன்னு கருதப்பட்டது. இன்னைக்கு நிலைமையில இந்த தேர்தல் அறிக்கை மிக தாமதமாக வெளிவந்து திமுக அறிக்கை என்ன வருதுன்றலாம் பார்த்துட்டு தாமதமா வெளியிடும் போது இதுல குறிப்பா அந்த செல்போன் கைபேசி தருவோம் அப்படின்றது, அந்த பெண்களுக்கு வந்து 50% மானியம் கூட்ட வாங்கன்றது, அரசு டேபிள் வச்சிருக்கவங்களுக்கு செட்டாப் பாக்ஸ் தருவோன்றது, இதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து இந்த மாதிரி இலவச அறிவிப்புகள் வந்து ஒரு தோல்வி பயத்திலிருந்து வெளியானது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எல்லாரும் எதிர்கட்சிங்கன்னா கிளப்புறாங்க. முன்னால இருந்த அந்த துணிச்சலான நிலை வந்து அவங்களுக்கு இல்லைன்றது தெரியுது. அவங்க வந்து இப்ப வந்து போராடங்கள்லாம் ரொம்ப கடுமையா வந்து இந்த பிரச்சாரங்களை மேற்கொள்றத பார்த்தா எளிதான ஒரு வெற்றி கிடைக்காது, மிகவும் சிரமம் அப்படின்ற நிலைக்கு போயிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. திமுக அறிக்கையில வந்து குறிப்பான ஒரு பொருள் எதுவும் கொடுப்போம்னு சொல்லாம இருந்தது ஒரு சில தரப்புல வரவேற்கிறாங்க. ஏன்னா வேறு வகையா சலுகைகள் கொடுக்கலாம், ஒரு பொருளா கொடுக்கறது வந்து தேவையில்லாது அப்படின்ற ஒரு நிலையில வந்து திமுக அறிக்கை வரவேற்கிற நிலைமை இருக்கு. ஆனா இலவச அறிவிப்புகளால திமுக தரப்புல வந்து வாக்குகள் மாறுவோன்ற ஒரு அச்சம் அவங்க பக்கம் வந்துருக்கு.
இந்த தேர்தல் அறிவிச்ச கையோட விஜயகாந்த் இல்லாம ஒரு கட்சி அல்லது ஒரு அணி வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது. இப்போதைக்கு போயிட்டு இருக்கிற போக்க பார்த்தா விஜயகாந்த் ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக இல்லையோங்கிற மாதிரியான ஒரு ஐயப்பாடு வருதோ?
மக்கள் கூட்டணி, தேமுதிக, தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த அணி பல்வேறு பகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் பண்றது அவங்க தலைவர்கள் நேரடியா அங்கங்க பிரச்சாரம் பண்ணது, வலிமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு மக்கள் ஈர்க்குதுன்னு தெரியல. ஆரம்பத்துல வேகமா பிரச்சாரம் பண்ணும் போது ஒரு அவங்க ஜெயலலிதா வந்து போய் பிரச்சாரத்துக்கு போறதுனால, கருணாநிதி பிரச்சாரத்துக்கு போற முன்னால பண்ணும் போது அவர்களுக்கு ஒரு எழுச்சியான வரவேற்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. ஆனா அந்த நிலைமை இப்ப மாறிடுச்சா அப்படின்றதுக்கான கருத்துக்களை முடிவுலாம் சரி, அடிப்படையா களத்துக்கு நேரா போகும்போது மக்கள் ஆதரவு, பண செலவு, அந்த ஆள் பலம் இந்த இதெல்லாம் இருந்தாலும் அவங்களோட வந்து சரியா வந்து போட்டியிடுற அளவுக்கு இல்லை அப்படின்றது தெரியுது. இந்த நிலைமையில வந்து அவங்க வந்து இந்த தங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்ற அடிப்படையில ஒரு 8-10% வாக்கு வங்கி விஜயகாந்துக்கு இருந்தது அப்படியே நீடிக்குமான்ற ஒரு சந்தேகங்களும் இன்னும் இருக்குது. மற்ற கட்சிகள் சேர்ந்த பிறகு ஒரு 20% வரைக்கும் எட்டுவாங்க அப்படின்ற எதிர்பார்த்தது வந்து அந்த அளவுக்கு எட்டுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வந்து இன்னைக்கு நிலைமை களத்தில் நிலைமை உருவாக்கி இருக்குது.
இப்ப தற்போதைய நிலைமையில நிலவரப்படி வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு படுது?
அதான் திட்டவட்டமா இப்ப கருத்து கணிப்பு மாதிரிதான், திட்டவட்டமா சொல்ல முடியாது. ஆனா வந்து சாதகம் வந்து ஜெயலலிதாவுக்கு அதிமுகவுக்கான சாதகமான நிலைமை வந்து பொதுவாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இருக்க அந்த தொண்டர் பலம் அப்படின்றது வந்து நல்லா ஜெயலலிதா போய் எல்லா மாவட்ட வாரியா வந்து 5 ஆண்டுகளை எங்கேயுமே போகல அப்படின்ற பிரச்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா இவங்க அவங்களால வந்து மக்களை போய் நெருக்கமா வந்து அணுக முடியுது, அவங்களால வந்து தொடர்பு கொள்ள முடியுன்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு. இப்ப அந்த ஒரு காரணங்களாலும் சில சலுகை அறிவிப்புகள் இப்ப வந்திருக்குது. ஏற்கனவே வந்து அவங்க வந்து செஞ்சிருக்கிற சில சலுகைகள், பல்வேறு நலத்திட்டங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமா அமையும். இதுக்கு மாற்றா வந்து அதிமுகவுக்கு மாற்றா வருகின்ற சக்திகள் அப்படின்னு பார்த்தா திமுகன்றது ஒரு பலமான சக்தியா உருவாகாத முடியாத நிலைமை இருக்குது. இந்த ஆட்சி மேல வந்து ஒரு அதிருப்தி இருக்கு, ஆனா அது ஒரு கோபமா மாறல. அதனால வந்து திமுக பக்கம் முழுசா வாக்குகள் வந்து கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்கு. ஏன்னா வாக்கு வங்கி அடிப்படையில பார்த்தோம்னா 44% வச்சிருந்த அதிமுக பெரும்பாலும் கீழே மேலும் கீழே ரொம்ப கீழே இறங்கி வந்தாதான் அது வந்து திமுக சதவீதம் உயர்ந்தாதான் திமுக வெற்றி பெற முடிஞ்சது. ஆனா வந்து திட்டவட்டமா வந்து மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படையா தெரிவிக்காம இருக்கிற சூழ்நிலையில மக்கள் வந்து தங்களுடைய மனநிலையை வந்து தேர்தல் வரைக்கும் பொறுத்து இருந்து கடைசியில காட்டினாங்கன்னா ஒருவேளை அது திமுக வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்க மனநிலையை பொறுத்து பார்த்தா அதிமுக வெற்றிக்கான சாதகம் தான் தெரிகிறது.
மிக்க நன்றி சிகாமணி அவர்களே.
மிக்க நன்றி.